ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
மருந்து அவை மந்திரம் மறுமை நன்னெறி அவை மற்றும் எல்லாம் அரும் துயர்கடும் அவர் நாமமே சிந்தை செய் நஞ்சமேயே பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன்சொறி தர துன்று பயன்பூழும் சிறந்தி செம்பொன்மலு திருநெல்வேலி உரை செல்வர் தாமே திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி உரை செல்வர் என்று திருஞானசம்பந்த பெருமானால் சிறப்பிக்கப்பெற்ற திருநெல்வேலி மாநகரத்தில் அமைந்துள்ள நெல்லையப்பருடைய திருக்கோயிலை நாம் இன்று சிவாலய தரிசனமாக மேற்கொள்கின்றோம். இந்த தலம் நடராஜ பெருமானுடைய பஞ்ச சபைகளுள் ஒன்றாகிய தாமிர சபையை உடையது. ஆதியில் மூங்கில் காடாக இருந்து வேணுவனம் என்ற பெயரை உடையதாக இருந்தது. இந்நகரின் மையத்தில் காந்திமதி அம்பிகை உடனாய நெல்லையப்பர் அருட்காட்சி வழங்கும் பெரிய ஆலயம் சிறப்பாக விளங்குகின்றது. தாமிரபரணி ஆறு அண்மையில் வளம் சேர்க்கிறது. உமாதேவியாரால் 32 அறங்களையும் செய்யப்பெற்று நெல்லைநாதனுடைய அருட்காட்சியை கண்ட பின்பு அப்பெருமானையே அப்பெருமாட்டி மணந்தருளிய தனிச்சிறப்பை உடையது இந்த வேணுவனம். இதற்கு சாலிவாடி என்றும் சாலிநகர் என்றும் பிரம்மவிருத்தபுரம் என்றும் தாருகாவனம் என்றும் பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன. காஞ்சியம்பதியில் அறம் வளர்த்தது போலவே அம்பிகை இங்கும் அறம் வளர்த்து பெருமானை மனம் செய்து கொண்டபடியால் தென்காஞ்சி என்ற ஒரு பெயரும் கன்னிப்பதி என்ற ஒரு பெயரும் இத்திருத்தலத்திற்கு அமைந்துள்ளது. வேதங்களே மூங்கிலாக அமைந்திருப்பதாலும் அம்பிகை 32 அறங்களை செய்திருப்பதாலும் ஊழிக்காலத்திலும் அழியா பெருமையை உடையதாலும் வருவோர்க்கெல்லாம் சிவமுக்தியை அளிப்பதாலும் இந்த நகரம் தனிச்சிறப்பை உடையதாக அமைந்துள்ளது. மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் பெருமையுடையது இத்திருப்பதி. இத்தலத்தில் அமைந்துள்ள சிந்து பூந்துறையில் ஒரு நாள் நீராடினாலும் பன்மடங்கு பலன் பெறுவார்கள் என்று இத்தலபுராணம் உரைக்கின்றது. இவ்வாறு தண்ணீரில்லாத ஒரு தனிச்சிறப்போடு கூடியது இந்த ஆலயம். இதற்கு நுழைவாயிலை தாண்டிய பிறகு ஒரு ராஜகோபுரம் அமைந்துள்ளதை காண்கின்றோம். அதோடு இவ்வாலயத்தில் தெப்பக்குளம் அனுப்பு மண்டபம் ஆகியவையும் சிறப்பாக அமைந்துள்ளன. வேத ஆகம பாடசாலை சௌந்தர சபை ஆகியவையும் இங்கு அமைந்துள்ளதை காண்கின்றோம். ரதவீதி நான்கும் விஸ்வநாத நாயக்கருடைய தளவாய் அரியநாத முதலியார் என்பவர் அமைத்ததாக கூறுவார்கள். இந்த தலத்தை பற்றி பல நூல்கள் விரிவாக எடுத்துரைக்கின்றன. திருவிளையாடல் புராணத்திலும் இத்தலம் பற்றிய பெருமை எடுத்துரைக்கப்படுகிறது. ஞானசம்பந்த பெருமானால் பதிகம் பெற்ற சிறப்பை கொண்டது திருப்பதி. நெல்வேலி வென்ற இன்றசீர் நெடுமாறன் என்று திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிறப்பித்துள்ளார். அந்த பாண்டிய மன்னர் இந்த கோயில் மணிமண்டபத்தை அமைத்து சிறப்பாக ஆக்கினார். பொதிகை மலை வரும்பொழுது அகத்தியர் இங்கும் வந்து வழிபட்டார் என்று இத்தலபுராணம் குறிப்பிடுகின்றது. சூது முனிவர் நைமிசாரண்ய முனிவர்களுக்காக திருநெல்வேலி தலத்தின் பெருமையையும் மூர்த்தியின் பெருமையையும் தீர்த்தத்தின் பெருமையையும் விழாக்களின் சிறப்பையும் இங்கு தரிசித்து முக்தி அடைந்தவர்களுடைய பெருமையும் விரிவாக சொல்லியதாக இந்த புராணம் குறிப்பிடுகின்றது. இந்த வடமொழி புராணம் தமிழில் நெல்லையப்ப பிள்ளை என்பவர் மொழிபெயர்த்து பாடியருடையது. கச்சியப்பருக்கு கந்தவேளே உதவி கந்தபுராணத்தை திருத்தம் செய்த பெருமையுடையது போல இந்த தலபுராணமும் நெல்லையப்பரால் அவ்வப்போது திருத்தம் செய்ததாக கூறுவார்கள். 120 சருக்கங்கள் ஏறத்தாழ 6900 செய்யுட்களை கொண்டதாக இந்த தலபுராணத்தை அவர் அமைத்துள்ளார். இந்த புராணத்தை இகழ்ந்த நாகப்பன் என்பவன் கும்ப நோயால் அவதியுற்றான். இந்த புராணத்தை பாராட்டிய ஒரு அன்பன் தனது குட்ட நோய் நீங்கி இன்புற்றான் என்றும் சொல்லப்படுவதால் இந்த புராணத்தினுடைய பெருமையும் நமக்கு நன்கு விளங்குகின்றது. ராமனும் நெல்லையப்பரை வழிபட்டு பாசுபதாஸ்திரம் பெற்று ராவணனை வென்று சீதையை மீட்டு அயோத்தி அடைந்ததாக வரலாறு குறிப்பிடுகின்றது. இந்த ஆலயத்தின் தெற்கு பிரகாரத்தில் சங்கிலி மண்டபம் அமைந்துள்ளதை காண்கின்றோம். தெற்கு பிரகாரம் 387 நீளத்தையும் 42 அகலமும் கொண்டதாகவும் சிறப்புற விளங்குகின்றது. மதுரையில் உள்ள புதுமண்டப சிற்பத்தைப் போல இங்கு பல சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளதை காண்கின்றோம். மேல பிரகாரமும் இதேபோல் பெரிதாக விளங்குகின்றது. வடக்கு பிரகாரத்தில் இன்றசீர் நெடுமாறனுடைய நினைவாக ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளதை காண்கின்றோம். கீழ்பிரகாரத்தின் வடபுறம் 78 தூண்களுடன் கூடிய சோமவார மண்டபம் விளங்குகின்றது. இந்த மண்டபத்தில் அழகிய கற்றூண்கள் இருக்க காண்கின்றோம். இங்கு புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழாவும் கார்த்திகையில் சோமவார விழாவும் நடைபெறும். ரிஷப மண்டபம் சிவந்தியப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது. இதற்கு முன்பு உள்ள பெரிய கொடிமரத்தை 1555 பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். நந்தியம்பெருமானை வழிபட்டு சூரியனையும் வணங்கிவிட்டு மணிமண்டபத்தை இப்போது அடைகின்றோம். இங்கு 48 தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சிறு தூணையும் தட்டினால் வேறு வேறு இசை வெளிப்படுகின்றது. இவ்வாறு 2 பெரிய தூண்கள் அமைந்துள்ளன. இந்த மண்டபத்தை அமைத்தவர் கூன்பாண்டியர் என்று வழங்கப்பட்ட இன்றசீர் நெடுமாறர் ஆவார். தலபுராண செய்யுளும் அவர் ஆற்றிய திருப்பணியை எடுத்து உரைக்கின்றது. மகாமண்டபம் வழியாக நேரே சென்று சாலிவாட்டீஸ்வர பெருமானை தரிசிக்கின்றோம். நுழைவாயிலில் மிகப்பெரிய விநாயகர் பெருமான் காட்சியளிக்கின்றார். மூங்கில் தோன்றி முழுதும் கண்ட ராமச்சந்திர கோவனுக்கு முக்தி அளித்த வேணுவனநாதரை நாம் தரிசிக்கின்றோம். இந்த பெருமானுக்கு பரிவாரமாக அமைந்துள்ள கர்ப்பகிரக கோஷ்டங்களில் அமைந்துள்ள தட்சிணாமூர்த்தி விராசனமாக அமர்ந்து பின் 2 கரங்களில் வழக்கமாக இயந்தக்கூடிய அக்னி, ஜபமாலை, நாகம், உடுக்கை ஆகியவற்றுக்கு பதிலாக மான்மொழி ஏந்தி காட்சியளிக்கின்றார். பின்னர் நாம் உப்பிரகாரத்தில் பிக்ஷாடனர், சண்டிகேஸ்வரர் ஆகிய மூர்த்திகளையும் வழிபடுகின்றோம். ராவணேஸ்வரனால் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பில் உயர்ந்த பீடத்தில் கைலாயநாதர் தரிசனம் தருகின்றார். மேற்கு பிரகாரத்தில் தாமிர சபை சிறப்பாக அமைந்துள்ளது. மார்கழி மாதத்தில் நடராஜ பெருமான் இங்கு திருநடம் புரிந்து தரிசனம் தந்தருள்வார். தாமிர சபையின் பின் உள்ள சந்தன பூசிய சபாபதியை வணங்கிவிட்டு வடக்கு பிரகாரத்தில் உள்ள அஷ்டலட்சுமி கட்டையும் வணங்கிவிட்டு சனி பகவான் சகஸ்ரலிங்கம் ஆகிய மூர்த்திகளையும் தரிசித்துவிட்டு அதற்கு வடக்கில் உள்ள பெரிய நடராஜ பெருமானையும் தரிசிக்கலாம். இந்த ஆலயம் மொத்தத்தில் 880 அடி நீளம், 756 அடி அகலமும் கொண்டது. சுவாமி கோவில், அம்பாள் கோவில் என்று இரண்டு சமமான பிரிவுகளையும் கொண்டது. ஒவ்வொரு கோவிலுக்கும் கீழ்ப்புறம் பெரிய கோபுரங்கள் இருக்க காண்கின்றோம். இத்தலத்தில் மொத்தம் 32 தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. அவற்றுள் பொற்றாமரை, கருமாரி, பைரவ தீர்த்தம், சர்வதீர்த்தம் ஆகிய நான்கும் சிறப்பு வாய்ந்தவை. கோவிலுக்கு வெளியில் தெப்பக்குளம், சிந்துபூந்துறை, குறுக்குத்துறை ஆகிய தீர்த்தங்களையும் இருக்க காண்கின்றோம். இந்த ஆலயத்திற்கு 5 ரதங்கள் இருக்கின்றன. 6 சபைகளாக சிந்து பூந்துறையில் உள்ள தீர்த்த சபையும், சங்கரங்கோவிலுக்கு அருகில் உள்ள மானூரில் உள்ள ஆச்சரிய சபையும், அம்பிகையினுடைய கோவிலுக்கு முன்புறம் உள்ள சௌந்தர சபையும், திருக்கல்யாண மண்டபம் என்று அழைக்கப்படும் கல்யாண சபையையும், சுவாமி கோவிலுக்கு முன்புறம் உள்ள அழகிய ராஜசபையையும், சுவாமி கோவிலுக்கு வாயுதுக்கில் அமைந்துள்ள தாமிர சபையையும் குறிப்பிடுவார்கள். இந்த முன்மண்டபத்தில் 2 அம்பலங்களும் மர அலங்கார வேலைப்பாடுகள் அமைந்தவை. சித்திர வேலைகளும் அமைந்த சிறந்த ஒரு வேலைப்பாட்டை நாம் இங்கு காண்கின்றோம். வேதபட்டர் என்ற சிவபக்தர் பல தலங்களை தரிசித்துவிட்டு வரும்பொழுது மனைவி மக்கள் உணவு இன்றி வருந்தும்பொழுது சிவபெருமானை எண்ணி துதித்து நின்றார். ஒரு நாள் கனவில் சிவபெருமான் தோன்றி, நாம் இருக்கும் போனுமனம் வந்தால் உன்னுடைய துயரம் நீங்கும் என கூறி மறைந்தருளினார். நிதிரை கலைந்து எழுந்த வேதபட்டர் திருவருளை எண்ணி வியந்து நெல்லை என்பதற்கு வந்து சேர்ந்தார். தாமிரவர்களையும் நீராடி திருக்கோயிலுக்கு சென்று இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு அன்று முதல் அத்தலத்திலேயே தங்கி ஒவ்வொரு நாளும் செந்நெல்லை கொண்டு வந்து இறைவனை பூஜித்தார். அவருடைய பக்தியை உலகுக்கு காட்ட எண்ணிய சிவபரஞ்சுடர் அவ்வேதபட்டருடைய செல்வங்களை எல்லாம் குறையும்படியாக செய்தார். நாளடைவில் சிவபூஜைக்கு எதுவும் இல்லாமல் போகவே வேதபட்டர் வீடு வீடாக சென்று நெல் சேகரித்து வந்து அதனை இறைவனுக்கு அமுதாக்குவதற்காக இறைவனுடைய சன்னதி முன்பே உலர போட்டுவிட்டு நீராடச் சென்றார். அப்பொழுது இறைவனுடைய திருவிளையாட்டால் கனமழை பொழிந்தது. அது கண்டு பதறிய வேதபத்தர் மனம் கலங்கினவராக, பூஜைக்காக உலர வைத்த நெல் இப்பொழுது என்ன ஆயிற்றோ என்று பதறிப்போய் ஆலயத்துக்கு ஓடி வந்தார். நெல்லை சுற்றி மழை நீர் கொண்டு போகாதபடி வேலி போல் தடுத்துள்ளதை கண்டு வியப்படைந்தார். அங்கு மட்டும் வெயில் காய்வதையும் கண்டு வியந்தார். இது இறைவனுடைய திருவிளையாடலே என்று உணர்ந்தார். இந்த அதிசயத்தை பாண்டியமனிடம் விரைந்து சென்று தெரிவித்தார். இறைவனுடைய திருவுருளை எண்ணி எண்ணி வியந்து அந்த மன்னனும் இதனை கண்டு பரம்பொருளுடைய கருணைக்காக உருகினான். இவ்வாறு நெல் நலையாமல் காத்த உனது திருவிளையாடல் அனைவருக்கும் தெரியும்படியாக இன்று முதல் நெல்வேலி நாதர் என்று நாமும் பெற வேண்டும் என்று வேண்டினான். அன்று முதல் அத்தலம் வேணுவனம் இருந்த தலம் திரு நெல்வேலி என்று வழங்கப்பெற்றது. இறைவனும் நெல்வேலிநாதர் என்று வழங்கலாயினார். இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள ஊஞ்சல் மண்டபத்திற்கு வடபுறம் ஒற்றாமரை என்ற ஒரு தீர்த்தம் அமைந்திருக்கிறது. பிரமன் இங்கு வந்து வழிபட்டு இந்த பொய்கையில் மூழ்கி பெருமானுடைய அருளை பெற்றபடியால் இதற்கு தனிச்சிறப்பு எய்த பெற்றது. இதனை பலரும் திருப்பணிகள் செய்துள்ளார்கள். இங்கு மாசி மகத்தன்று தெப்ப விழா நடைபெறும். இங்கு நீராடி அனுஷ்டானங்களை செய்து தடாகத்தின் மேற்புறம் அமைந்திருக்கக்கூடிய பொற்றாமரை பிள்ளையார், சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி, பால்வண்ணநாதர் ஆகிய மூர்த்திகளை வழிபட்டுவிட்டு அம்பிகை சன்னதிக்கு செல்வதில் மரபாக கருதப்படுகிறது. அம்பிகை சன்னதிக்கு செல்லும்பொழுது வழியில் நாம் சிறந்த வேலைப்பாடுகள் அமைந்த தூண்களை காண்கின்றோம். கர்ப்பகிரகத்தில் அம்பிகை அழகே வடிவினாளாக அருளே வடிவமாக அருட்காட்சி வழங்குகின்றாள். காந்திமதி என்ற திருநாமத்தை உடையவளாக நமக்கு தரிசனம் தருகின்றாள். இந்த பெருமாட்டியின் மீது ஒரு பிள்ளைத்தமிழ் அமைந்துள்ளது. அப்பாடல்கள் மிகவும் பொருட்சுவை மிக்கன, மனத்தை கசிய வைப்பன. வாராது இருந்தால் இனி நான் உன் வடிவேல் விழிக்கு மையெழுதேன் மதிவாள் முதற்கு திலகம் இடேன் மணியால் இழைத்த பணிபுனையேன் பேராதரத்தினோடு பழக்கம் பேசேன் சிறிதும் முகம் பாரேயேன் பிறங்கு முளைப்பால் இனிது ஊட்டேன் பிரியமுடல் ஒக்கலையில் வைத்து தேர நீதி வளம் காட்டேயேன் செய்ய கனிவாய் முத்தம் இடேயும் மணி தொட்டில் ஏற்றி திருக்கண் வளர சீராட்டேன் தாராரிமவான் தடமார்பில் தவழும் குழந்தாய் வருகதேயேப்பதிவாள் காந்தி மதித்தாயே வருக வருகவேயே காந்தி மதித்தாயே வருக வருகவே அம்பிகை தரிசனம் செய்துவிட்டு பிரகாரத்தில் அமைந்துள்ள சண்முக பெருமானையும் வழிபட்டுவிட்டு வெளிப்பிரகாரத்தின் மூலம் வலம் வந்தவராக மேல பிரகாரத்தில் இருக்கும் கருமாரி தீர்த்தத்தை காண்கின்றோம். இக்கோவில் பல மன்னர்களால் பல காலகட்டங்களில் திருப்பணி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இங்கு உள்ள வசந்த மண்டபத்தில் சித்திரை விகாசி திங்களில் நெல்லையப்பருக்கும் காந்திமதிக்கும் வசந்த விழா மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஸ்கந்தசஷ்டி விழா, நவராத்திரி, மகாசிவராத்திரி போன்ற விழாக்களும் மிகவும் சிறப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெற்று வருகின்றது. இங்குள்ள கல்வெட்டுகள் மிகவும் பழமையானவை, பாண்டிய மன்னர்கள் காலத்தவை. சோழர்களுடைய சாசனங்களும் இங்கு அமையப்பட்டுள்ளதாக சொல்வார்கள். சுந்தரபாண்டியனுடைய சாசனங்களில் அந்த மன்னன் சோழர்களை வென்ற செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ராமன் கோனார் என்ற சிவபக்தர் வேணுமானம் வழியாக அரசனுக்கு பால் கொண்டு செல்லும்பொழுது அந்த வனத்தின் நடுவில் கால் இடறி பால் நிரப்ப பெற்ற பானைகள் கீழே விழுந்து பால் ஒட்டிவிடும். அப்படி ஏன் இடறுகிறது என்று இவருக்கு புரியவில்லை. கால் இடறுகிறதே என்று அந்த இடத்தை விளக்கும் போது கோடரியால் பட்ட இடத்தில் இரத்தம் பெருக்கெடுத்ததைக் கண்டு பதறினார். அச்சமுற்றவராக ராமகோனார் மன்னனிடம் சென்று முறையிட்டார். அரசனும் தன்னுடைய பரிவாரத்தோடு வந்து இதனை கண்டான். இது இறைவனுடைய திருவுருவாக இருக்க வேண்டும் என்று எண்ணி தவறு இருப்பின் மன்னிக்கும்படியாக இறைவனை மனமாற பிரார்த்தித்தான். அப்பொழுது அந்த இரத்தம் வருவது நின்றது. இந்த திருவிளையாடலை கண்ட மன்னனும், பெருமானே தாங்கள் தங்களது வடிவத்தை காட்டி அருளுவீராக என்று மனமுருக வேண்டினான். இறைவனும் லிங்க வடிவமாக தோன்றினான். இந்த பெருமானை பணிந்த வேந்தன், இந்த வடிவம் மிகச் சிறியதாக இருக்கிறதே, நான் விழா நடத்துவதற்கு இசைவாக வளர்ந்து பேருருவாக தரிசனம் தர வேண்டும் என்று பணிந்தான். ஆயினால் வெட்டுண்ட காயத்தோடு அரசனுடைய வண்டுகோளுக்கு இணங்கி பெருமான் பெரிய சிவலிங்கமாக காட்சியளித்தான். இந்த வேந்தன் பீடத்தின் மீது பீடமாக 21 பீடம் அமைத்தான். சிவலிங்க பெருமான் அப்பொழுதும் மலர்ந்து கொண்டிருந்தாக இறைவனை துதிக்கும் பொழுது அப்பொழுது இறைவன் ரிஷபவாகனத்தில் தோன்றி, என்னை நீ ஜோதிமயமாக கண்டபடியால் நீ முழுதும் கண்ட ராமன் என்ற பெயர் பெற்று விளங்குவாய் என்று அருளி செய்தார். அரசனும் பெருமானுக்கு ஆகம விதிப்படி ஆலயத்தையும் திருக்குளத்தையும் அமைத்து பல திருப்பணிகள் செய்து விழாக்களை நடத்தினான். இந்த திருவிளையாடல் பங்குனி மாதம் செங்கோல் திருவிழாவின் 4வது நாளாக ஐதீக விழாவாக நடைபெற்று வருகிறது. நெல்லுக்கு வேலியிட்ட திருவிளையாடல் தை மாதம் பூச விழாவில் 4வது திருநாள் என்று நடைபெற்று வருகிறது. வேதகேதுவுக்கு யமபயம் வந்தபோது பல தலங்களுக்கு சென்று வழிபட்டுவிட்டு நிறைவாக திருநெல்வேலிக்கு வந்ததாகவும், அங்கு ஒரு சிவலிங்க ஸ்தாபனம் செய்து பூஜித்து வருகையில் யமன் அவர் உயிரை கவர வரும்பொழுது வேதகேது பஞ்சாட்சரத்தை ஓதி பெருமானை சரணடைந்தார். அப்பொழுதும் விடேன் என்று யமபாசத்தை வீசினான் யமன். அது கண்ட வேதகேது பெருமானை அபயம் வேண்டினார். அதே சமயத்தில் இறைவன் சிலிங்கத்தினிடையே வெளிப்பட்டு யமனை காலால் உதைக்கவும் யமன் கீழே விழுந்தான். சேதுகேது இறைவனை நோக்கி மீண்டும் பெறவாத ஒரு வரத்தை வேண்டினார். இறைவன், இந்த நெல்லையில் இருப்போர் வாழ்வோர் சிந்தையில் நினைப்போர் பிறந்தோர் இறந்தோர் ஆகிய எல்லோருக்கும் சிவகதி கொடுத்தருள்வோம், இதுவே தென்கையிலேயாக கூடிய சிவலோகம் என்று அருளிச்சார். சேதுகேதுவினுடைய வேண்டுதலால் பிறகு யமன் மீண்டும் விதிப்பிக்கப்பெற்றான். சேதுகேதுவும் யமபயம் ஒழிந்து பேரொழியாக இறைவனோடு கலந்து நின்றான். இந்த திருவிளையாடல் வைகாசி மாதத்தில் நடத்தப்பட்டு வருகின்றது. இதேபோல் கருவூர் சித்தருக்கும் இங்கு பெருமான் அருளி செய்தார் என்று தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இந்த தலத்தில் ஆனி மாதத்தில் நடைபெறும் விழா குறிப்பிடத்தக்கது. 9வது திருநாள் அன்று நடத்தப்பெறும் தேரோட்டத்தை ஏராளமான அடியார்கள் கண்டு களிப்பார்கள். ஐப்பசி மாதத்தில் திருக்கல்யாண விழா 15 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விழா. அன்னை தவமிருந்து இறைவனது காட்சி கிடைக்க பெற்று மனம் புரிந்த மகிமையை நமக்கு கண்ணெதிரே காட்டவல்ல ஒரு விழா அது. அதேபோல் தைப்பூச விழாவும் 12 நாட்கள் நடைபெற்று வருகின்றது. வைகாசி மாதத்தில் சேதகேது திருநாள் அன்று இரவு வெள்ளி ரத உற்சவம் பிரபலமாக நடைபெறுகிறது. இந்த ஆலயத்திற்காக பலரும் பல கட்டளைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். தைப்பூசத்தன்று தாமிரபரணி ஆற்றுக்கு நெல்லையப்பரும் காந்திமதியும் காட்சி தருவதற்காக தைப்பூச மண்டபத்தையும் பிள்ளையன் கட்டளை மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்திற்கு அருகில் அமைந்துள்ளது குறுக்குத்துறை என்ற பிரபலமான முருகனுடைய திருத்தலம். இங்கு நடைபெறும் வைகாசி விசாக விழா பிரபலமானது. தாமிரபரணி ஆற்றின் குறுக்கில் அமைந்துள்ளபடியால் இதனை குறுக்குத்துறை என்பர். பாறையில் அமைந்துள்ள அழகிய பெருமான் இந்த கந்தப்பெருமான். இத்தலத்திற்கு வடகிழக்கே சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் செப்பறை எனப்படும் சிற்றம்பலநாதனினுடைய திருக்கோயில் மார்கழி திருவாதிரை சிறப்பை வாய்ந்தது. இவ்வாறு பல தலங்கள் சூழப்பெற்று விளங்கக்கூடியது திருநெல்வேலி மாநகரம். இந்த தலத்தின் மீது பல பிரபந்தங்கள், அதாவது சிந்து, அந்தாதி, கோவை போன்ற பல பிரபந்தங்களும் அமைந்துள்ளன. பெரிய புராணத்தில் ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பாசுரத்திற்கு செக்குழா பெருமான் அந்த ஒவ்வொரு பாடலுக்கும் எவ்வாறு விளக்கம் சொல்லியிருக்கிறாரோ அதே போல இந்த தலத்தினுடைய புராணத்தில் ஞானசம்பந்தருடைய மருந்தவை மந்திரம் என்ற பாடலுடைய ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் கூறப்பட்டிருக்கிறது. அந்த பதிகத்தினுடைய மேன்மையை நமக்கு எடுத்து உரைக்கின்றது. இவ்வாறு பல சிறப்புகளையும் உடையது நெல்லையப்பருடைய திருக்கோயில். இந்த தலத்தில் உள்ள வேணுவநாதனையும் காந்திமதியையும் வணங்கி அனைவரும் நல்வாழ்வு வாழ வேண்டும், பல பேர்களையும் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய சிவாலய தரிசனத்தை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.